நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
போட்டி தேர்வுகளுக்கு தயாராவோம். நேயர்களே, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவோம் என்ற தொடர் நிகழ்ச்சியில் போட்டித் தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கும் அருள்குமார் அவர்கள் நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை மாணவிகள் எழுப்பும் வினாக்களுக்கு தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் போது தான் தெரிந்து கொண்ட விஷயங்களிலிருந்து விளக்கம் அளிக்கின்றார். இது சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சி.
சார், இப்போ பர்சனாலிட்டி ஐடென்டிஃபிகேஷன் அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்குமா? அப்படி இருந்தால் அது எந்த லெவலில் வரும் சார்?
பொதுவாக யூபிஎஸ் இன்டர்வியூவில் அந்த மாதிரி ஜென்ரலாக இருக்கார். போனோடனே நீங்கள் யார், உங்கள் பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க சொல்லிக்குவாங்க. அப்புறம் உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக், உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட், உங்கள் அப்பா அம்மா, அவங்களுடைய உங்கள் சிஸ்டர் அண்ட் பிரதர், அப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப் டு ஸ்கூல் லெவல்லேருந்து நம்ம காலேஜ் லெவல் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணிங்க, ஒருவேளை என்னென்ன என்சிசியில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணிங்க, என்சிசியை பற்றி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸப்ஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தடவை அந்த ஏரோஜெட் விமானத்தை காட்டி அது என்ன, ஏன்னா ஸ்பைஸ் ஜெட்டு ஏரோஜெட் நிறைய டைப்ஸ் ஆஃப் விமானம் இருக்குது, அது ஏதோ அங்கே இருந்திருக்கு போல். அதை பற்றி ஒரு நம்ம சீனியர்ஸ்க்கு ஒருத்தர்கிட்ட அந்த அது என்ன விமானம் அப்படின்னு கேட்ட மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் சீனியர்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து ரொம்ப ரேர். அந்த மாதிரி வந்து ஒரு பிக்சரை காட்டி நீங்கள் இது என்ன இடம் அல்லது என்ன பிக்சர் அப்படின்றது யூபிஎஸ்சி இன்டர்வியூவில் அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்கம்மா. அப்படி கேட்டாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தெரிஞ்சால் தெரியுதுன்னு சொல்லுவீங்க, தெரியலன்னு நீங்கள் ஓப்பனாக சார் எனக்கு தெரியலைங்க சார்னு சொல்லிடலாம். அதனால் வந்து மார்க் நம்ம கம்மியாக போட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தேவையில்லை. ஒருத்தர் வந்து மெயின்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூ பார்க்கல, உங்களுக்கு ஒரு 40 நாள் 1 மாதம் கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் வந்து நம்மளை நம்ம தயார் பண்ணிக்கலாம், இன்டர்வியூ ஸ்கில்ல வளர்த்துக்கலாம். அல்லது இன்டர்வியூக்கு எந்தெந்த மாதிரி க்வெஸ்சன் இருக்கும் அதுக்கு நம்ம சீனியர்ஸ்லாம் புக் போட்டிருக்காங்க. எப்படி இன்டர்வியூ போக்குல ஒருத்தர் கண்டிப்பாக என்னென்ன தெரிஞ்சுக்கணும், எப்படிலாம் க்வெஸ்சனிங் கேட்பாங்களும் சில இதெல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு பேர்ட் வாட்சிங்னா நீங்கள் எந்த பேர்டு வந்து ஃபஸ்ட்டு சைட் பண்ணிங்க, அதனுடைய அப்பியரன்ஸ் சொல்லுங்கள், ஹேபிட்டேட்டர் சொல்லுங்கள், வைல்ட் லைஃப் சென்சஸ் போருங்கன்னு சொன்னீங்க, அந்த வைல்ட் லைஃப் சென்சஸ் என்னென்ன மெத்தட் இருக்குது, டைகருக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது. பிளஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்மார்க் மெத்தட் இருந்தது, ஸ்கேட்டு அதை அனலிசிஸ்லாம் பண்ணிட்டோம். இப்போ வந்து கேமரா ட்ராப் மெத்தட், அதாவது கேமரா வந்து பொதித்திருவாங்க ரெண்டு பக்கமும், அதில் வந்து புலி வந்து கிராஸ் ஆயிடுச்சுன்னா கேப்சர் பண்ணிக்கும், அதை வந்து பேஸ் பண்ணி இப்போ சென்சஸ் பண்ணுறாங்க. இப்போது இன்னொரு க்வெஸ்சன் வந்து என்னத்துக்கு என்ன சொன்னால், இந்த புலி தான் போச்சுன்னு எப்படி சார் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். ஆனால் மனிதனுடைய கைரேகை போலே புலிக்கு அந்த ஸ்ட்ரைப்ஸ் கோடு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புலிக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ அதை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்தமாரி மெத்தெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சு வச்சுட்டோம்னா அது நல்லா எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்மா.
ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி அதில் வந்து செலக்ட் ஆகலை அப்படின்னா, நான் ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணினேன் அப்படின்னு அவங்களோட துறையில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது சொன்னால் அவங்க மதிக்கப்படுறாங்களா? தட் மீன்ஸ் அவங்களுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்கும் அப்படின்னு இன்டர்வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இன்ஜினியரிங் பேஸ்டு க்வெஸ்சன்ஸாக இருந்தாலும் இவங்க வந்து ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு எண்ணம் அந்த மாதிரி.
அப்படி நீங்கள் சொல்லுது ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்து ஐஏஎஸ் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ போகிறாரு, இன்டர்வியூ செலக்ட் ஆக முடியல 2-3 தடவை போயிட்டு, அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் ஏஜ் பார் ஆகிடுச்சு, ஒரு இன்ஜினியரிங் கம்பெனிக்கோ அல்லது ஏதோ கம்பெனிக்கோ போய் இன்டர்வியூ அவங்க அட்டன் பண்ணக்குள்ள நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோ நல்ல ஒரு கம்பெனி வந்து அவரை வந்து க்வெஸ்சன் கேட்கக்குள்ள கண்டிப்பாக அவருடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, கடந்த இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தார், எங்கெங்கே பாஸ்ட் இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கக்குள்ள இவர் வந்து இத்தனை தடவை இன்டர்வியூ அப்பியர் ஆயிருக்காங்களுக்குல அது வந்து அவங்களுக்கு ஒரு இது தெரியும். ஏன்னா கண்டிப்பாக இந்த இன்ஜினியரிங் பேக்ரவுண்டாகட்டும் யாராக இருந்தாலையும் ஓ இந்தளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, இன்டர்வியூ வந்து ஒரு 2-3 தடவை அப்பியர் ஆயிருக்காரு பட் கிடைக்கல அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக அவங்க அதுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஏன் ஃபெயிலியர் ஆனீங்க, அவங்களுடைய க்வெஸ்சன் இருக்கும், ஏன் ஃபெயிலியர் ஆனீங்க, நீங்கள் ஃபெயிலியர் ஆனதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து எங்கள் கம்பெனிக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த யூபிஎஸ்சி இன்டர்வியூவிலேருந்து யூபிஎஸ்சி தயார் பண்ணக்கூட நீங்கள் படித்ததுக்கு வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னக்குள்ள நம்ம, ஏன்னா ஒரு சாதாரண ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்து ஒருத்தர் ஐஏஎஸ் ஆவதற்கு ரெண்டு மூணு தடவை இன்டர்வியூ அப்பியர் ஆகி தவறிவிட்டு ஒருத்தர் இன்ஜினியர் ஆகிறதுக்கு நிறைய கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நல்லா பண்ணுவார், ஏன்னா படிக்கக்குள்ள அவருக்கான தகுதியை வந்து வளர்த்துக்குவார். லீடர்ஷிப் குவாலிட்டி, நல்ல இன்டர் பர்சனல் ஸ்கில்ஸ் அதெல்லாம் இருக்கக்குள்ள கண்டிப்பாக அவருடைய அணுகுமுறை வந்து அந்த துறைக்கு, அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கோ, அதுக்கு வந்து கண்டிப்பாக அது ஒன்று ஊன்றுகோலாக இருக்கும். அவரும் வந்து ஒரு நல்ல பேர் எடுக்க வாய்ப்பு நல்லா பண்ணுவாங்கம்மா.
சார், இப்போ நம்ம ப்ரிலிமினரி மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறோம்ல சார், இப்போ நம்ம இனிமேல் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு யூஸ்னு சொல்லுங்கள்.
நிச்சயமாக நல்ல கொஸ்டின்மா. அதாவது எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஐஏஎஸ் போட்டித் தேர்வு ஏதோ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நம்முடைய சப்ஜெக்ட் அதாவது நம்முடைய டிகிரி ப்ரோக்ராமுடைய எக்ஸாம் இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாம் இருந்தாலும் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம கலெக்ட் பண்ணி அதை வந்து எப்படி கேட்டிருக்காங்க, எந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கேட்டிருக்காங்க, எந்தெந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். இது நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ 2015 ஐஏஎஸ்க்கு அப்பியர் ஆகிறீங்க அப்படின்னா, இந்த நியூ சிலபஸ் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 பிரிலிம்ஸ் அந்த சி சேட்டை கொண்டு வந்தாங்க, 2013 இந்த மெயின்ஸில் வந்து கொஞ்சம் மாற்றினாங்க. அதனால் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2010 2014 வரைக்கும் அந்த 4 பிரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் கோத்ரூ பண்ணணும். மெயின்ஸில் வந்து சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே கலெக்ட் பண்ணி அதை வந்து ஃபுல்லாகவே ஒரு க்ரோத் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த சப்ஜெக்டில் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கொஸ்டின் என்ன ரிப்பீட் ஆகுதா அப்படின்ட்டு. அதாவது கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் எழுதக்குள்ள, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுக்குள்ள நிச்சயமாக அதுக்கான பிரிலிம்ஸ்க்கான சிலபஸ், மெயின்ஸுக்கான சிலபஸ், அப்புறம் பாஸ்ட் இயர் 10 ஆர் 5 கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் துரோகத்துறை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்குள்ளே ஒரு ஐடியா கிடச்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் பாலிட்டியில் வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கு நம்ம படித்தோம், லக்ஷ்மிகாந்த்லேருந்து எந்தெந்த கொஸ்டின் கேட்டிருக்கான், இப்போ வந்து ஒரு ரோல் ஆஃப் கவர்னர் அப்படின்ற ஒரு கேட்டிருக்கான், அல்லது ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட் Article 370 அப்படின்னு அது வந்து எவ்வளோ எந்தளவுக்கு கேட்டிருக்கான் அப்படின்றது உங்களுக்குள்ள ஒரு ஐடியா. இந்த கொஸ்டின் வந்து 2010 ஒரு தர கேட்டிருப்போம், 2014 இப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், உங்களுக்குள்ளே ஒரு ஐடியா கிடச்சிடும். எந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகுது, எந்த கொஸ்டின் வந்து ஒரு தடவை தான் கேட்டிருக்காங்க, எந்த சப்ஜெக்ட்லேருந்து. இப்போ உதாரணத்துக்கு ஹிஸ்ட்ரி வந்து அந்த 200 நம்ம வந்து எழுதுறோன்னா, அந்த 200 வந்து ஹிஸ்ட்ரி வந்து ஒரு 20% இருக்கும். ஆனால் பாலிட்டி வந்து இப்போ வந்து அதிகமாக கேட்குறாங்க, ஒரு 40% இருக்குது. ஜியாகிரஃபி வந்து 30% இருக்குது. அப்போ வந்து அதிகமாக வந்து கேட்குறது வந்து 4 வந்து இந்த ஜிகேலேயே வந்து பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து அதிகமாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஏன்னா மார்க் உங்களுக்கு அதிகமாக வருது. இப்போ 100 வந்து 50 வந்து பாலிட்டி பேஸ் பண்ணது அப்படின்னா, நீங்கள் பாலிட்டி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா படிக்கணும், எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், பட் மார்க் வந்து அது அதிகமாக வருது இல்லைங்களா, அதனால் அதுக்கு நம்ம பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸு, என்விரான்மெண்ட்டு, பயோடைவர்சிட்டி போன்ற இதுக்கெலாம் நம்ம வந்து அப்படியே தயார்படுத்திக்கலாமா.
சார், இப்போ இந்த தேர்வுக்கான சிலபஸ் இப்போ மாற்றிருந்தாங்கன்னு சொல்கிறீங்க, அது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த மாதிரி மாற்றம் செய்வாங்க?
ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஒரு தடவை மாற்றுவாங்கன்னு சொல்லி நானும் கேள்வி, எனக்கு எக்ஸாக்டாக இதுக்கு எனக்கு தெரியல, பட் மாற்றுவாங்க. இப்போது நியூஸ் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சியில் வந்து ஒருத்தங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, நான் சொன்ன இந்த ப்ரீவியஸ் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ஸு ஏஜ் வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது 30 வரைக்கும் எழுதலாம் ஜென்ரல் கேட்டகரி இருந்து வந்து 26 வரைக்கும் குறைச்சிட்டாங்க. ஓபிசி வந்து 33 வரைக்கும் எழுதலான்ற ஒரு நடைமுறையை வந்து 28 வந்து குறைச்சிருக்காங்க. எஸ்சி எஸ்டி வந்து 35 30 ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் வந்து 32 குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6, 5, 4 அப்படின்னு சொல்லிட்டு வயசையும் குறைச்சிருக்காங்க, அட்டம்ப்ட்டும் வந்து குறைச்சிருக்காங்க. இவங்களுக்கு 4 வந்து ஓப்பன் கேட்டகரியாக ஜென்ரலுக்கு 4, ஓபிசிக்கு 5, எஸ்சி எஸ்டிக்கு 6, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்புக்கு 8 கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட அந்த சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. பட் இதனால் வந்து நிறைய மாணவர்கள் வந்து பாதிப்படைவாங்க. ஏன்னா ஐஏஎஸ் ஒருத்தங்க ஆகணுனாவே கிட்டத்தட்ட அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அவங்களும் கொஞ்சம் 30 ஆகிடும், 30, 31, 32 தான் ஐஏஎஸ்க்கே போவாங்க. இப்போ வந்து யங்ஸ்டர் வந்து நல்லா சீக்கிரமாக 10% ஆஃப் பர்சன் அப்பியர் ஆகிறவங்க ஐஏஎஸ் செலக்ட் ஆகிறவங்க வந்து ஒரு 22-23 வயசுக்குள்ளே போயிடுறாங்க. அந்த கமிஷன் வந்து ரிப்போர்ட் சொன்னிருக்கு, இதுலேருந்து மக்கள்கிட்டேருந்தையும் பல அரசியல் கட்சிகள் அப்புறம் என்ஜிஓக்கள் அவங்களாம் வந்து ஆஸ்பிரண்ட்லாம் வந்து எதிர்ப்புகள் தெரிவித்தன் காரணமாக வந்து அதன் பிறகு மறுநாளே வந்து மத்திய அரசாங்கம் வந்து இது இந்த வருஷத்துக்கான நடைமுறைக்கு வராது அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு இது கொடுத்துருக்காங்க. பட் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க பாராளுமன்றத்துலேயும், நம்ம இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு முழுமையான ஒரு இது வரும், அது வரைக்கும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்போ நடைமுறையில் இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நடைமுறையில் இருக்கும், இது வந்து அவங்களுடைய கமிஷனுடைய ரிப்போர்ட் தான். இதை வந்து டிஸ்கஸ் பண்ணி பாராளுமன்றத்தில் இதுக்கு வந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த வருஷம் தான் வரும், அது எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம்.
இப்போ இந்த ஏஜ் வந்து குறைச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அது என்ன காரணத்தினால அவங்க இப்படி குறைக்கிறாங்க?
காரணம் என்னன்னு எனக்கு பர்சனலாக சொன்னோன்னா, யங்ஸ்டரை நிறைய கொண்டு வரலாம் அப்படின்ற மாரி காரணமாக இருக்கலாம். ஐஏஎஸ் ஒரு 35 வயசில் செலக்ட் ஆகிறாங்க, அல்லது ஃபிசிலி அன்றைக்கே போய் 40 வயசில் போகிறாங்கன்னா அவங்களால இன்னும் ஒரு 20 வயசு வரைக்கும் தான் சர்வீஸ் பண்ண முடியும். இப்போ யங்ஸ்டரை நல்லா வந்து இப்போ 23 வயசுக்குள்ளே போயிடுங்க. இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா, இந்த கமிஷனுடைய ரிப்போர்ட் ஒரு வேளை வந்து அமலுக்கு வந்துடுச்சுன்னா 26 வயசுக்குள்ளே ஜென்ரல் கேட்டகரி போய் ஆகணும். அப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து காலேஜ் லைஃப்லேருந்து ஒரு 21-22 வயசுக்குள்ளேருந்து போனால் தான் வந்து 26 வயசுக்குள்ளே அவர் போக முடியும். ஸோ யங்ஸ்டரை வந்து முக்கியமாக இதில் கொண்டு வரணும், அல்லது நல்ல ஆஸ்பிரண்ட்டை கொண்டு வரணும், அந்தமாரின்ற ஒரு காரணத்துக்காக இருக்கலாம் நான் நினைக்கிறேங்கம்மா. பட் வந்து இது வந்ததுன்னா கொஞ்சம் கிராமப்புற மாணவர்களுக்கு ரொம்ப பாதிப்படையும். இதை பற்றி நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கேன், அதனால் நாம் இதை பற்றி பேசி இது பண்ணிக்கவேனா
சார்? மதிப்பெண் அடிப்படையில் அரசு பணிகளை வந்து ஒதுக்குறாங்கன்னு சொன்னீங்க, ஐஏஎஸ் தேர்வில் செலக்ட் ஆனவங்களுக்கு, அது எந்தெந்த விதமான பணிகள், எந்தெந்த துறையிலன்னு சொல்ல முடியும்?
மதிப்பெண் அடிப்படையில் இந்த ஐஏஎஸ் பணியை வந்து ஒதுக்குறாங்க சொன்னேன். பட் எனக்கு ஃபுல்லாக அந்த 25 சர்வீஸ் நேம் எனக்கு தெரியாது. மிக முக்கியமான பணி ஐஏஎஸ், அதுக்கு அடுத்தது ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 1000 பேர் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னா, முதல்ல ஒரு 100-150 வரைக்கும் ஐஏஎஸ் பதவிக்கு ஒதுக்கிடுவாங்க. ஒரு 150-300 வரைக்கும் வந்து ஃபாரின் சர்வீஸ்க்கு, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்க்கு, ஒரு 450 வரைக்கும் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆஃபீஸராகவும், அடுத்த மீதி இருக்கிறவங்க இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே சர்வீஸ், இந்தியன் ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் போன்ற அந்த சர்வீஸுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் வந்துடும். ஆனால் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க ஐஏஎஸ் இந்த இதுக்கு போய்க்கலாம், அதுக்கடுத்து இருக்கிறவங்க ஐபிஎஸ் ஆர் ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ன்னு வெளிநாட்டு தூதர்களாக அம்பாசடராக வந்து பணியமர்த்தப்படுவாங்க. நம்முடைய விருப்பம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் வந்து ஐஏஎஸ் தான் வேணும் அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை இப்போ 2015 எழுதி ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து பணி வந்து ஐஆர்எஸ் தான் கிடச்சிருக்கு, 400-500 ரேங்க் மேலே போயிட்டு ஐஆர்எஸ் தான் கிடச்சிருக்குன்னா திரும்பவும் நீங்கள் அதுக்கு அடுத்த வருஷம் எழுதி ஐஏஎஸ் ஆகலாம். ஆனால் ஒருத்தர் வந்து ஐஏஎஸ் ஆகிட்டு, ஆனால் எனக்கு தமிழ்நாடு கேடர் கிடைக்கல, நான் வந்து 150 ரேங்க் தான் வந்தேன், அடுத்த வருஷம் ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுவேன், அதனால் தமிழ்நாட்டுக்கு வந்து அப்படின்லாம் பண்ண முடியாது. ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு செலக்ட் ஆகிட்டு அவ்வளோதாங்க. ஆனால் இதே நீங்கள் ஐபிஎஸ் ஆகிட்டு கூட திரும்ப ஐஏஎஸ்க்கான ஒரு திரும்ப எழுதிக்கலாம், நீங்கள் ஐஏஎஸ் தான் ஆகணும் அப்படின்னா.
சார், இப்போ இந்த தேர்வுக்கான க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணுறவங்களோட மைண்ட் செட் எந்த அளவுக்கு இருக்கும்? அதாவது ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுக்கு ஈஸியாக அவங்களால எளிதாக ஆன்சர் பண்ண முடிகிற க்வெஸ்சன்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்களா, இல்லை எவ்வளோக்கு எவ்வளோ கடினமாக வைக்க முடியுமோ அந்த மாதிரி செட் பண்ணுவாங்களா?
நானும் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக, நானும் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் சொல்ல முடியும். அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க எதை பேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ், அதில் வந்து அழுத்தமாக முன்ன வந்து ஒரு மேலோட்டமாக இருக்கும், கொஞ்சம் இதுக்கு பாஸ்ட் இயர் க்வெஸ்சன் பேப்பர்லாம் பார்க்கக்குள்ள ஒரு ஜென்ரலான ஒரு நம்ம ஒரு காமனாக எழுதலாம். இப்போ வந்து அந்த சப்ஜெக்டில் நாலேஜ் இன்டெப்த்தாக நம்ம படிச்சிருந்தால் மட்டும்தான் இப்போது, ஏன்னா காம்படிஷனும் அப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, இப்போ வந்து காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து 1-2.5 லட்சம் ஐஏஎஸ்க்கு தேர்வாளங்க ஒருத்தவங்க வந்து 1 வருஷத்துக்கு வந்து அப்பியர் பண்ணாங்க, இப்போ வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வந்து அப்பியர் ஆகிறாங்க, அதாவது நம்ம ஐஏஎஸ் பிரிலிம்ஸ்க்கான எக்ஸாமுக்கு. ஆனால் அவங்களும் வந்து அந்த 5 லட்சத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் தான் நம்ம வந்து மெயின்ஸ் கொண்டு வரணும், அப்போ கிட்டத்தட்ட 4.5 லட்சத்துக்கு மேலே வந்து நம்ம குறைக்க வேண்டியது இருக்குது, அவங்கள வந்து எப்படி ஃபில்டர் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த மைண்ட் செட்டப். அதாவது ஃபஸ்ட்டு ஜிகேலேயும் வந்து ரொம்ப டைரக்ட் க்வெஸ்சன் இல்லாமல் இன்டைரக்ட் க்வெஸ்சன் தான் சொல்லணும், அண்டு டெப்த் ஆஃப் நாலேஜ், மேலோட்டமாக படிக்காமல் ரொம்ப இன்டெப்த்தாக நல்ல நுணுக்கமாக வந்து படித்தா மட்டும்தான் இப்போ இருக்கிற இந்த இந்த க்வெஸ்சன் பேஸ் பண்ணுறது, இப்போ எப்போதை பேஸ் பண்ணிங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. நல்லா இன்டெப்த்தாக நாலேஜி, நல்ல ஆழமான சப்ஜெக்ட் அறிவு இதை பேஸ் பண்ணி, இப்போ செகண்ட் பேப்பர்லேயும் ஆப்டிடியூட்லாம் கொண்டு வந்ததுக்கு அது தான், எல்லாமே மனப்பாடம் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வராங்கன்னு சொல்லிவிட்டால் இப்போ இதை வந்து கம்பல்சரி இன்டெகிரிட்டி, அந்த ஆப்டிடியூடு, நியூமெரிக்கல் எபிலிட்டி, பேசிக் மேத்தமெட்டிக்ஸு, இங்கிலீஷு, ஒருத்தர் வந்து எல்லா நாலேஜும் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷன், அவங்க தான் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தான் வந்து நாளைக்கு வந்து நம்ம மத்திய அதாவது அரசாங்கத்தினுடைய நலத்திட்ட உதவிகளையும் அரசாங்க ஊழியனாக வந்து அவங்க தான் வந்து டாப் லெவலில் வராங்க. அதனால் அவங்களுக்கு உண்டான அந்த க்வெஸ்சன் பேப்பர் எப்படி வச்சு வடிகட்ட இது பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுப்பாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை.
சார், இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் சொன்னீங்க, இந்த புக்கில் இருந்து இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி வேற என்னென்ன புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணலாம், ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது புக்ஸ் எல்லாம் இருக்கா?
இதுக்கான புக்ஸ்னு வந்து நிறைய இருக்குமா, அதாவது பிரிலிம்ஸ்க்கு பேப்பர் 1 பேப்பர் 2 அதுக்கு தனித்தனி புக்ஸு, மெயின்ஸ் எக்ஸாமில் நம்ம வந்து ஜிகேக்கு தனி ஜிஎஸ் ஸ்டடிஸ் 4 பேப்பரு, அப்புறம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் 2, அது இல்லாமல் ஒரு இங்கிலீஷ்க்கு ஒரு தனி, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான புக்ஸும் இருக்குது, அப்புறம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் 2 எடுக்கிறோம், அது வந்து அக்ரி 1 நம்ம பேசிக்காக எடுப்போம், அக்ரிக்கு என்னென்ன புக்கு படிக்கணும், அப்புறம் இன்ட்ரி போக்குள்ள என்னென்ன புக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அதாவது லிஸ்ட் ஆஃப் புக்ஸு ஃபார் ப்ரிலிம்ஸு, லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் ஃபார் மெயின்ஸு, அப்புறம் மார்க் இன்டர்வியூ போகிறதுக்கு என்னென்ன புக்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏன் வந்து இந்த புக்ஸை சூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்டாண்டர்டான புக்ஸை வந்து நம்ம லிஸ்ட்டை வந்து கண்டிப்பாக அடுத்த வாரம் ஒரு நிகழ்ச்சியில் பார்ப்போமா.
நேயர்களே, இதுவரை போட்டித் தேர்வுகள் குறித்த மாணவிகளின் சந்தேகங்களுக்கு பதிலளித்தார் நமது பல்கலைக்கழக நீர்நுட்ப மையத்தின் இளநிலை ஆராய்ச்சி உதவியாளர் டி அருள்குமார் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் எழுத வேண்டிய மின்னஞ்சல் முகவரி crstnau107.4@gmail.com. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நேயர்களே, வணக்கம்.